இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த சில நிகழ்ச்சியில நான் யார் அப்படின்ற கேள்விக்கு தெளிவான அர்த்தம் விடை அது வந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் யார் அப்படின்னா, நான் ஒரு அன்பான, அமைதியான, மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா அப்படின்றதுதான் அதுக்கு பதில். ரொம்ப சிம்பிளா எளிமையா இருந்தாலும் அதை வந்து நம்ம யாருமே உணரல, நமக்கு யாருக்கும் தெரியாதுன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இருந்த ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னா, பரமாத்மாவோட அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் யார் அப்படின்றதும் தெரிஞ்சாச்சு. இப்போ நான் எப்படி பரமாத்மாவை அணுகிறது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். நம்ம போன எபிசோட்ல எங்க முடிச்சோம்னு ஒரு சின்ன ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, பரமாத்மா யார் அப்படின்னு எங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க. அதை விட ஒரு முக்கியமா நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஆத்மா வந்து ரெண்டு விஷயத்தான் வந்து தேடுது. ஒண்ணு வந்து மகிழ்ச்சி, இன்னொன்னு வந்து ஆத்மார்த்தமான உறவு. இந்த ஆத்மார்த்தமான உறவு, அதாவது இந்த சோல்மேட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் வந்து நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அதை எங்கதான் தேடி ஒரு உறவை நம்ம வந்து பிடிச்சாலும், அந்த உறவுக்குள்ள சில சமயம் வந்து ஒரு விரிசல், சண்டை ஏற்பட்டு அந்த உறவு வந்து ஆத்மார்த்தமான உறவா இல்ல. ஆனா இந்த ஆத்மார்த்தமான உறவு வந்து எனக்கும் பரமாத்மாக்கும் தான் வந்து இருக்கும், அங்கதான் வந்து அது முடிவடையும்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ இந்த உறவை யார் வந்து எனக்கும் அவருக்கும் ஏற்படுத்துவாங்க?
இப்போ உங்க குடும்பத்தில இருந்து ஒரு சிலரை வந்து நாம இங்க வரவழைப்போம். உங்களுடைய அம்மா இல்ல கணவன், மகள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் இங்கே வரவைப்போம். அவங்க கிட்ட உங்களை பத்தின விஷயங்களை கேட்போம். உங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தட்டும். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க எல்லோருடைய அறிமுகமும், அவங்க எல்லோருமே சொல்லுகிற விஷயங்களும் ஒரே மாதிரியாக இருக்குமா?
இல்ல, நிச்சயமா இருக்காது.
நிச்சயமா இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில, அவர்கள் உங்களை வந்து எப்படி பார்த்தாங்களோ அவர்களுடைய கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில, அவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில உங்களை அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா. அதுல வந்து நிச்சயமா வித்தியாசம் என்பது இருக்கும்.
ஆமா, அவங்க என்னை எப்படி உணர்ந்தாங்களோ, அவங்களுக்கு என்ன எப்படி தெரியுமோ அது மாதிரிதான் அவங்க என்ன சொல்லுவாங்க.
இப்போ அவங்க சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது. யார் சொன்னதுலயுமே தவறு கிடையாது. எல்லாருமே சொன்னதுல வந்து முழுமையான ஒரு அறிமுகம் என்பது இருக்காது. ஏன்னா அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் என்பது இருக்கிறது. எல்லாருமே சொன்னார்கள், சரியாக சொன்னார்கள், ஆனாலும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் அது ஒரு முழுமையான அறிமுகம் என்பது கிடையாது.
ஆமா
இல்லையா. இப்போ உங்களை பத்தின அறிமுகத்தை, முழுமையான சரியான அறிமுகத்தை யார் கொடுப்பாங்க?
என்னை பத்தி வந்து தெளிவா சரியா சொல்லணும்னா அது நான் தான் சொல்லணும்.
உங்களால மட்டும்தான்,
என்னால மட்டும்தான் முடியும்.
பல காலமாக இந்த உலகத்துல வந்து பல தர்மாத்மாக்கள், பல விசேஷமான ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் பலர் அந்த ஒரு சக்தியை பற்றி, பரமாத்மாவை பற்றி நமக்கு சொன்னார்கள். அவை அனைத்துமே அவரவர்களுடைய அனுபவம், அவரவர்களுடைய கண்ணோட்டம், அவரவர்கள் அந்த கடவுளை, அந்த பரமாத்மாவை எப்படி பார்த்தார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் நமக்கு அனுபவத்தை கொடுத்தார்கள், அந்த அறிமுகத்தை கொடுத்தார்கள். அத்தனை தர்மங்களுமே அதே ஒரு சக்தியை பற்றி, ஒரே பரமாத்மாவை பற்றி விதவிதமான கருத்துக்களை தெரிவித்தார்கள் இல்லையா. அப்படி தெரிவிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கருத்துகளிலும் ஒரு சிறிய வித்தியாசம் என்பது இருந்தது. ஒவ்வொரு தர்மமும் பரமாத்மாவை வெவ்வேறு விதமாக நமக்கு அறிமுகப்படுத்தியது. அவர்கள் சொன்னதுல வந்து எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வித்தியாசம் என்பது இருந்ததால் அது 100% முழுமையும் கிடையாது. இப்போ பரமாத்மாவுடைய முழுமையான 100% சரியான அறிமுகத்தை நமக்கு யார் கொடுப்பார்கள்?
பரமாத்மா தான்.
சோ இட் இஸ் லாஜிக்கல் இல்லையா. இப்போ இந்த மேடையில நாம பேசுற எல்லாமே வந்து லாஜிக்கலா தான் இருக்கு. எல்லா கேள்விகளையுமே நாம் வந்து நமக்கே கேட்டு பார்த்தால் நமக்கு அதற்கான பதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். சோ பரமாத்மா தான் அவருடைய சரியான அறிமுகத்தை, முழுமையான அறிமுகத்தை நமக்கு கொடுக்க முடியும். முன்பே சொன்னபடி இந்த நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு சுயம் பரமாத்மா பகவான் இந்த சிருஷ்டிக்கு வந்து நமக்கு அவை அனைத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறார். இப்போ நம்மை பற்றிய தெளிவு, நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு தெளிவை மிக எளிமையாக நமக்கு அவர் வந்து புரிய வைத்தார், சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா. அது எவ்வளவு எளிமையோ அதே போல பரமாத்மா தன்னுடைய அறிமுகத்தையும் மிக தெளிவாக, மிகவும் சுலபமான முறையில் நமக்கு புரிய வைக்கிறார். இதுவரையில் வந்து பரமாத்மாவை பற்றி பல விதமான கருத்துக்கள் என்பது நிலவி வருகின்றன. அவை அனைத்தையும் வந்து நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது பலவிதமான நம்பிக்கைகள் என்பது நிலவுகிறது. ஒவ்வொரு நம்பிக்கையையும் நாம் அதை எடுத்து அது எந்த அளவிற்கு எனக்கு சரியாகப்படுகிறது, அதை நான் எந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்கிறது, அதனுடைய அடிப்படையில் நாம வந்து அதை சோதனை செஞ்சு பார்க்கணும். இப்போ மற்றவர்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில நான் யார்கிட்டயாவது உறவை தொடர முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கு அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில், அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நம்மால் பரமாத்மாவிடம் தொடர்பு கொள்ளவோ உறவு வைத்துக் கொள்ளவோ முடியாது. சோ இவை எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கைகள், இவை எல்லாமே வந்து கருத்துக்கள் தான். இப்ப உதாரணத்திற்கு வந்து இயற்கையே கடவுள், இயற்கையை கடவுளாக பாவித்து அதுக்கு வந்து பூஜை செய்யறாங்க. மழை, மரம், செடி, கொடிகள் இவற்றையெல்லாம் கூட நாம வணங்கிட்டு இருக்கோம். ஏன் விலங்குகளை கூட நாம வழிபட்டு இருக்கோம்.
ஆமா, இப்போ கடவுள் இருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் நம்புறாங்க. ஆனா இந்த உருவ வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புறாங்க.
எல்லா தர்மங்களிலுமே பரமாத்மா இருக்கிறார், ஏதோ ஒரு சக்தி என்பது இருக்கிறது என்பதை நம்புகிறார்கள். இந்த உலகத்தை அந்த சக்தி தான் வந்து ஆட்டி படைக்கிறது அப்படியும் நம்புறாங்க. ஒரு சிலர் வந்து அதெல்லாம் வந்து மனிதர்களுடைய படைப்பு, அப்படி ஒரு சக்தி இல்லை அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க. சோ இவை எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கைகள். இதுவரையில் நம்முடைய நம்பிக்கைகள், நாம் எப்படியெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருந்தோம், அதற்கு ஆதாரமாக இருந்தது என்ன, அதற்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாமளே கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு நாமளே வந்து அதை செயல்படுத்தணும்.
கடவுள் வந்து தூணில் இருக்காரு, துரும்புல இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம நிறைய வந்து அந்த சாமி வழிபடுறது, இந்த பூஜைகள் செய்யறதுன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கடவுள் கிட்ட இருந்துதான் வந்திருக்கோம், நம்ம எல்லாருமே வந்து தெய்வீக அம்சம் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து. இதெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எது உண்மை எது உண்மை இல்ல அப்படின்றது யாருக்குமே தெரியல.
அதாவது இந்த மாதிரி ஒரு கருத்துக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் என்பது இருக்கும். ஆனா நம்ம அதை மேலோட்டமாக பார்க்கிறோம், அதனுடைய ஆழமான அர்த்தத்தை வந்து நாம புரிஞ்சுக்கல. அதை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா இப்போ நமக்கு என்னன்னா இந்த நம்பிக்கைகள் வந்து எவ்வளவு தூரம் சரி அப்படின்றதை நாம வந்து ஒன்னொன்னா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரிய வந்துடும்.
இப்போ நீங்க நிகழ்ச்சியில வந்து சொன்னீங்க இன்னைக்கு பரமாத்மாவே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தாதான் வந்து அவரை பத்தி நமக்கு தெரிய வரும்னு. புராண கால நூல்கள்லயும் சரி, இந்த சில வேத நூல்கள்லயும் வந்து கடவுளை பற்றி எழுதியிருக்காங்க. அப்போ பரமாத்மா வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து அவருடைய அறிமுகத்தை வந்து நேரடியா வந்து கொடுத்தாரா?
இதை பற்றின விரிவான விளக்கங்களை வந்து நாம வரப்போகும் நிகழ்ச்சியில பாக்க போறோம்.
இப்போ பரமாத்மா வந்து வெவ்வேறு காலகட்டத்துல ஒரு ஒரு வாட்டியும் இங்க வந்தாரா?
இல்ல, அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இந்த சிருஷ்டிக்கு வராரு. அவருடைய பங்கை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துல ஒரு முறை வருகிறார். அவர் வரும்பொழுது இந்த உலகத்தை வந்து சீரமைக்கிறார். அவர் வரும்பொழுது இந்த உலகத்தை வந்து சரிப்படுத்துகிறார். இப்போ வந்த அந்த பரமாத்மா என்ன செய்யறாரு, அதன் பிறகு அது வந்து எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகிறது, இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து எப்படி புராணங்கள்ல வேத நூல்கள்ல வந்து எழுதி வச்சிடுறாங்க அப்படின்றத கூட நாம பிறகு வரப்போற நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்க்கலாம். இதுவரையில் வந்து பரமாத்மாவை பற்றி பலவிதமான நம்பிக்கைகள் என்பது நிலவுகிறது. இயற்கையை நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது இயற்கை என்பது அவருடைய படைப்பு அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு சமயம் நாம என்ன சொல்றோம், அது அவருடைய படைப்புன்னு சொல்றோம். இன்னொரு சமயம் வந்து அதையே நாம வணங்குறோம்.
ஆமா,
பரமாத்மா என்பவர் மகாசக்தி, அவர் வந்து எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர் அப்படின்னு நாம சொல்றோம். அதே சமயத்துல இப்படி சில விஷயங்களை வந்து கடவுள் என்று பாவித்து அதற்கு வழிபாடுகளையும் செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஒரு குயவன் வந்து மட்பாண்டத்தை செய்யறான்னு வச்சுக்கோங்க, அது அவருடைய படைப்பு. அந்த மட்பாண்டம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, அதை பார்த்து அந்த படைப்பாளியின் நினைவு வரலாம், ஆனால் அதுதான் படைப்பாளி என்று நாம எடுத்துக்க முடியாது. இயற்கை என்பது அவருடைய படைப்பு. அந்த இயற்கையை பார்த்து அவருடைய நினைவு வரலாம், ஆனால் அந்த இயற்கையே படைப்பாளி என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நம்ம பரமாத்மாவை வந்து நம்முடைய தாயுமாய் தந்தையுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். நாம் எல்லோருமே அவருடைய குழந்தைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இப்போ ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தந்தையை போல ஆகலாம், ஒரு நல்ல காரியத்தை செய்து தன்னுடைய தந்தைக்கு நிகராக ஆகலாம், ஆனால் அதே குழந்தை தந்தையாகவும் ஆகிவிட முடியுமா?
இல்லை,
முடியாது. தந்தை என்பவர் வேறு, அவர் ஒரு செப்பரேட் என்டிட்டி, தனி நபர். குழந்தை என்பவர் தனி நபர். அது போலத்தான் ஆத்மா என்பது குழந்தைகள் என்றால், பரமாத்மா என்பவர் தந்தை என்றால் அவர் தனிப்பட்டவர். அவருக்கும் எனக்கும் உறவுகள் இருக்கலாம். நான் அவரை போலவே அவருக்கு நிகராக ஆகலாம், ஆனால் நானே தந்தையாக இருக்க முடியாது, இல்லையா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றோம் அப்படின்னா, பரமாத்மா என்பவர் வந்து ஒரு ஜோதி வடிவத்துல இருக்காரு. இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து அந்த ஜோதியிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான், திரும்பவும் அந்த ஜோதியிலேயே போய் ஐக்கியம் அடைவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. இப்போ ஆத்மாக்கள் அப்படின்னாலே எனர்ஜி, சக்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சக்தி என்பதற்கு அழிவு இல்லை. இப்போ அழிவு இல்லை அப்படின்னா அந்த சக்தி என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதே ஆத்மா அந்த ஜோதியில போய் கலந்துடுச்சு அப்படின்னா அதற்கு தனித்தன்மை என்பது இல்லாமல் போய்விடும், அப்படின்னா அழிந்துவிடும். ஜோதி என்பது பரமாத்மா என்பது அழிவற்றவர், அதே போல் ஆத்மாவும் அழிவற்றவர். அந்த ஆத்மா தன்னுடைய பங்கை அந்தந்த நேரத்திற்கேற்றாற் போல இந்த உலகத்தில் வந்து செய்கிறது. இன்னொரு வகையான கருத்து வந்து, பரமாத்மா எல்லோருக்குள்ளேயும் இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு, அவருக்குள்ள இருக்காருன்னு எல்லாம் சொல்றோம். இப்போ எனக்குள்ள இருக்காரு இல்ல உங்களுக்குள்ள இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இப்ப பரமாத்மா என்பவர் வந்து அமைதியின் கடலா இருக்கக்கூடியவர், ஆனந்தத்தின் கடலாக இருக்கக்கூடியவர், அன்பின் கடலாக இருக்கக்கூடியவர். இப்ப எனக்குள்ள இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்குள்ள இருக்காரு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கும்னா, பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இந்த கவலை அப்படின்ற ஒரு ரேகை கூட இருக்காது. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்குள்ளே இருக்காரு அப்படின்னா நம்ம அவங்க கிட்டயே நம்ம பிரச்சனைகளை சொல்லி தீர்த்து கொள்ளலாம், இல்லையா? அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ எல்லாருள்ளேயும் இருக்கிறார் என்றால் நாம் எதற்காக வந்து கோவிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மாஸ்க்கு போகணும்? தேவையில்லை. அது மட்டும் இல்லை, நம்முடைய கவனம் எதுக்கு மேலே போகணும்? மேல ஒருத்தன் இருக்கான் பாத்துக்குவான், மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் செய்யறான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். வாழ்நாள் முழுவதும் வேண்டாம், ஒரே ஒரு க்ஷணம், ஒரே ஒரு நொடி வந்து அந்த அமைதி கடல் எனக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு போனார் அப்படின்னா அந்த உணர்வு என்பது எப்படி இருக்கும்?
நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
அந்த மாதிரியான ஒரு உணர்வை நாம் இதுவரைக்கும் அனுபவம் செய்ததே கிடையாது இல்லையா. அப்போ நிச்சயமா அவர் வந்து நமக்குள்ள உட்கார்ந்துருக்காரு இல்ல உட்கார்ந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில சமயங்கள்ல வராரு, ஒரு சில சமயங்கள்ல அவர் இல்ல அப்படின்னு நாம சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, பரமாத்மா கடவுள் என்பவர் வந்து இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்காரு, தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு இலை கூட அசைய முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இப்ப நாம இந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல கடவுள் என்பவர் இங்க இருக்கார் என்பது சாத்தியமா? அப்படி அவர் இருந்தார் என்றால் இந்த உலகத்தினுடைய நிலை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும்?
இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை விட வேற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இந்த உலகத்தின் நிலை என்பது கூட ரொம்ப நல்லாதான் இருக்கும் இல்லையா. அந்த பரமசக்தி வந்து இந்த உலகத்துல இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அமைதியின் கடலாக இருக்கக்கூடியவர், அன்பின் கடலாக இருக்கக்கூடியவர். அவர் இங்க இருக்காரு அப்படின்னா நிச்சயமா இந்த உலகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, எந்த பெற்றோருமே வந்து தன்னுடைய குழந்தைகள் துக்கத்துல இருக்கிறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். சோ அவர் இங்க இருக்கிறாரு அப்படின்றது வந்து அந்த நம்பிக்கைக்கு வேறொரு அர்த்தம் இருக்கலாம். அப்படி நாம் நம்பும் பொழுது நாம் தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு அது உதவுகிறது. சூரியன் வந்து எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கு, ஆனா அதனுடைய வெப்பமும் வெளிச்சமும் ஒவ்வொருவராலையும் உணர முடியும். அதற்காக வந்து ஒவ்வொரு வீட்லயும் சூரியன் இருக்கு அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த சூரியனுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தான் அதனுடைய நெருக்கத்திற்கு போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது இன்று பரமாத்மாவின் கட்டளையில் நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கும்னா பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் இல்லையா. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இந்த கவலை அப்படின்ற ஒரு ரேகை கூட இருக்காது. ஏன்னா அவர் நம்முடைய தந்தை. எந்த பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகள் துக்கமாகவோ கஷ்டமாகவோ இருக்கணும்னு நினைக்கிறதில்லை. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த விஷயங்கள் நடப்பதில்லை.
எல்லாமே வந்து கடவுளோட படைப்பு, எல்லாமே வந்து பரமாத்மாவுடைய படைப்பு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து படைச்சாரு, அவர் தான் வந்து எல்லாரையும் ஆட்சி செய்யறாருன்னு சொல்றோம். ஆனா சில விஷயங்களை வந்து தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது அப்படின்னு, இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன?
ஆத்மா தன்னுடைய பங்கை அந்தந்த நேரத்திற்கு ஏற்றால் போல இந்த உலகத்தில் வந்து செய்கிறது, தன்னுடைய செயல்களை அது செய்கிறது, அந்த செயலுக்கான பலன்களை அனுபவமும் செய்கிறது. இவை எல்லாமே வந்து ஒரு இயற்கையின் விதி போல, ஒரு ஆன்மீக விதிகளின்படி நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இயற்கையின் விதிகள் இருக்கோ அதே போல ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆன்மீக விதிகள் அப்படின்னு கூட இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய கர்ம பிலாசபி, கர்ம தத்துவம் என்பது ஆன்மீக விதி. நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு என்பது இருக்கிறது, அதை அந்த பலனை நான் அனுபவம் செய்கிறேன். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொன்றிற்கும் வந்து அதன் பலனை நாம் அனுபவம் செய்து கொண்டே வருகிறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு இயற்கையினுடைய விதியை நாம எடுத்துக்குவோம், புவியீர்ப்பு விசை, லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து மேலேந்து வந்தாலும் கீழே விழுந்துடும். அதற்கு காரணம் இந்த புவியீர்ப்பு விசை என்கிற இயற்கையின் விதி. இதை யாரும் உருவாக்கவில்லை. இதெல்லாமே வந்து ஒரு நிரந்தரமான விதிகள், எட்டர்னல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புவியீர்ப்பு விசை என்பது காலகாலமாக இருக்கிறது. அதை ஒரு நாள் நியூட்டன் என்பவர் வந்து உணர்ந்தார், அதை வந்து ரியலைசேஷனுக்கு கொண்டு வந்தார். அதுக்காக வந்து புவியீர்ப்பு விசை அன்னைக்குதான் உருவாச்சுன்னு நாம சொல்ல முடியாது. எப்ப அதை உணர்ந்தாரோ அந்த அவேர்னஸ், அந்த உணர்வு என்பது, அந்த விழிப்புணர்வு என்பது நமக்கு வந்து மிகவும் பலனுள்ளதாக அமைந்தது. இன்றைக்கு அந்த உணர்வை வைத்துக்கொண்டு பல விதமான காரியங்களை விஞ்ஞான ரீதியாக செஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த ஆன்மீக விதிகளும் கூட. இதை யாரும் உருவாக்கவில்லை. நாம் எதையாவது செய்தால் அதற்கான விளைவு தானாகவே உருவாகும். அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். கஷ்டங்களை வந்து, துக்கங்களை வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கடவுள் தான் கஷ்டத்தை கொடுக்கறாரு, கடவுள் தான் எல்லாத்தையுமே வந்து நடத்துறாரு, கெட்டதானாலும் சரி நல்லதானாலும் சரி அவர் தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நாம சொல்ல முடியாது.
இயற்கை ரீதியா இல்ல ஆன்மீக ரீதியா இல்ல நீங்க சொன்ன அதே அந்த கர்மாவின் வழிப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கணும், எதையுமே நிறுத்த முடியாது, எதையுமே தடுக்க முடியாது அப்படின்னா அப்ப பரமாத்மா என்ன செய்யறாரு?
அதாவது நம்முடைய கர்மாவின் பலன்கள், நாம் செய்கின்ற செயல்களின் பலன்களை நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த செயல்களை செய்தோமோ அதனுடைய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் செய்யறோம். அது வந்து கார்மிக் லா, கர்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த விளைவுகளை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நம்மால் அதை எதிர்க்க முடியாது, அதை நாம் நிறுத்தவும் முடியாது. பரமாத்மாவுடைய பங்கு என்ன அப்படின்னா, அந்த விளைவுகளை நாம் சந்திக்கும் பொழுது அதை சந்திப்பதற்கான ஒரு சக்தியையும் அதை கடந்து செல்வதற்கான சக்தியையும் அவர் கொடுக்கிறாரு. அதைவிட முக்கியமா இப்போ இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கர்ம பலனின் விளைவு, என்னுடைய செயல்களின் விளைவு. ஆனால் இனி நான் செய்ய போகும் செயல்களை சரியாக செய்யலாம் இல்லையா, அதற்கான தெளிவு வேண்டும், அதற்கான ஞானம் வேண்டும். சோ இதை செய், இதுதான் சரியானது என்று சொல்வது அவருடைய பங்கு.
அததான் நம்ம புரிஞ்சுக்கல. அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு, கடவுளே நான் உன்னை எவ்வளவு வாட்டி நினைக்கிறேன், எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன், உன்னையே நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கே இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நீ எனக்கு சரி செய்யவே மாட்டேங்கிற.
ஆமா, கஷ்டம் வரும்பொழுது நாம நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான சக்தியை அவர் கொடுக்கிறாரு. ஆனா நமக்கு வந்து நாம் செய்கிற இப்பொழுது செய்கிற செயல்களுடைய பலன் நாளை அனுபவம் செய்வோம் இல்லையா. இப்போ நான் அந்த செயலை சரியாக செய்ய வேண்டும், நான் செய்வது சரியாக இருக்க வேண்டும், அந்த தெளிவை பரமாத்மா கொடுப்பார். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு வந்து, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அறிவுரைகளை தான் சொல்லுவோம். ரெண்டு பேருக்குமே வந்து இதை செய்ய அதை செய் என்று தான் சொல்லுவோம். அதுல ஒருத்தர் வந்து ஏத்துக்கிறாங்க, சரியான முறையில செய்யறாங்க, இன்னொருத்தர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியாக செய்யவில்லை, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்யறாங்க. சோ அந்த காரியங்களுக்கு ஏற்றார் போன்ற பலனையும் வாழ்க்கையையும் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். இதுல எந்த பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகள் வந்து கஷ்டப்படணும் துக்கப்படணும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய செயலால் அந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவம் செய்தால், அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு துக்கப்பட்டால், அதுல வந்து பெற்றோர் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தையே வந்து துக்கப்படும் பொழுதோ இல்ல கஷ்டப்படும் பொழுதோ தன்னுடைய பெற்றோர் தனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பார்கள், அந்த கஷ்டத்தில் துணையாக இருப்பார்கள் அப்படின்னா நிச்சயமா அந்த பெற்றோர்களும் செய்வார்கள். அதே மாதிரிதான் பரமாத்மா நமக்கு வந்து அதை எதிர்கொள்வதற்காக நமக்கு துணையாக இருப்பார்.
நிச்சயமா பரமாத்மா அப்படின்ற ஒருத்தர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா. ஏன்னா லாஜிக்கலா இருந்தது, விளக்கங்கள் எல்லாமே தெளிவா இருந்தது. ஏன்னா சூரியன் அப்படின்றது ஒண்ணுதான், ஏன்னா வெளிச்சம் கொடுக்கறது லைட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம சூரியன் சொல்லிட முடியாது இல்லையா.
இப்படி பல விதமான நம்பிக்கைகள் இருக்கு. இந்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நாம இது வந்து சரியா தவறா அப்படின்றத விட இவை எத்தனை பொருத்தமானவை என்பதை தான் நாம புரிஞ்சுக்கணும். நம்ம பரமாத்மாவை பற்றி பல கருத்துகள் நிலவி வந்தாலும் அவரோட நாம உறவு வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை வந்து அவருடைய பெயர், அவருடைய உருவம், அவருடைய குணங்கள், அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பங்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவருக்கும் நமக்கும் உறவு என்பது ஏற்படும்.
நிச்சயமா சிஸ்டர், நிச்சயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நேர்களும் சரி நானும் சரி அதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் நேர்கள் வந்து கண்டிப்பா காத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா எங்களுக்காக வந்து விளக்கம் கொடுத்தீங்க. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் ரகசியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அடுத்த நிகழ்ச்சி தான் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பரமாத்மாவுடைய பெயர், முகவரி, அறிமுகம் எல்லாமே வந்து அனுபவபூர்வமா வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
ஓ சாந்தியோ. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி